கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 30. நாள் நெருங்கியது. அருண்மொழி வந்துவிட்டார் என்ற செய்தி தஞ்சையில் புதிய கலகலப்பை ஊட்டியது. பலருக்கு அவர் தஞ்சையை விட்டு எங்கே சென்றிருந்தார் என்று தெரியாது. அருண்மொழி குதிரை மீது போகும் போது, தஞ்சை தளிக்குளத்து கோயில் வழியே வரும்போது மக்கள் நெருங்கி அடித்துக் கொண்டு அவரது அழகு திருவுருவை கண்டுகளிப்பர். அருண்மொழியின் வடிவில் தனிமீது கவர்ச்சி இருந்தது. கம்பீரமான தோற்றத்திலே கண்கள் அன்பை பொழிந்தன. பட்டாடையின் வசீகரத்தை விட அவரது மேனி அழகு பிறரை கவர்ந்திருந்தது. அருண்மொழியை அரசராக அடைய நாம் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டனர். மன்னரே மனமுவந்து அருண்மொழியின் உரிமையை ஏற்றுக்கொண்டு விட்டாராமே என்று தஞ்சையில் வாழும் ஒருவர் கேட்டார். மன்னர் மட்டுமென்ன, சிறிய பழுவேட்டரையரே அருண்மொழிவர்மர் தான் பட்டமேற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாராம் என்று மற்றொருவர். இனி எந்தவித தடையும் இல்லை, சூரியனை கண்ட பணி போல எல்லா தடைகளும் விலகிவிட்டன என்றார் இன்னொருவர். நாட்டு பரம்பரை வழக்கப்படி சிற்றரசர்கள் சம்மதிக்க வேண்டும், முதலமைச்சர் வேறு இல்லை என்றார் ஒரு சந்தேக பிரகிருதி. நீங்கள் யாரை சொல்கின்றீர்கள்? இவ்வளவு ஆண்டுகளாக முதலமைச்சராக யார் இருந்தார்கள்? எனக்கு கூட தெரியவில்லையே என்று கேட்டான் இளைஞன் ஒருவன். ஆமாம் ஆமாம், தம்பி கேட்பது சரிதான். அன்பில் அனிருத்த பிரம்மராயர் சோழ நாட்டில் இருக்க பிடிக்காமல் எங்கோ தேசாந்திரம் சென்றவர், இன்றளவும் திரும்பி வரவில்லை. அவர் பீடத்தில் வேறு யாரும் அமரவில்லையே என்றார் ஒருவர். ஆமாம், ஏன் அனிருத்தர் போய்விட்டார்? ஆதித்த கரிகாலரை கொள்வதற்கு சதி செய்தவர்களுள் அவரும் ஒருவர் என்று பேசிக் கொள்கின்றார்களே என்றார் இன்னொருவர். இதை கேட்ட மற்றவர்கள் செவிகளை மூடிக்கொண்டு சிவசிவா என்னப்பா இப்படியெல்லாம் கூறுகிறார் என்றனர். நானா கூறுகிறேன்? இது பழைய சமாச்சாரமாயிற்றே, இப்போது ஏதோ நினைவுக்கு வந்தது சொன்னேன். ஆதித்த கரிகாலரை கொன்றவரைத்தான் சோழ நாட்டு நீதிமன்றம் தண்டித்து விட்டதே. தண்டித்த குற்றவாளியைத்தான் பழுவேட்டரையர் விடுதலை செய்து விட்டாரே. அப்போது யார் குற்றவாளி? 12 வருடங்கள் ஓடி மறைய போகின்றன. இந்த மாபெரும் காரியத்தை கண்டுபிடிக்க இயலாவிடில் வேறு என்னதான் செய்ய போகின்றார்கள்? அருண்மொழிவர்மர் அதில்தான் தீவிரமாக முனைந்திருக்கிறாராம். சோழ நாட்டில் இன்னும் ஏராளமான பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் இருக்கின்றார்களாம். அவர்களையும் கண்டுபிடித்து விடுவது என்று சபதம் போட்டிருக்கிறாராம். சபதம் நிறைவேற்ற கால வரையறை இல்லையா? இன்று அரண்மனை சபை மண்டபத்தில் சிற்றரசர்களின் மந்திராலோசனை சபை கூடுகிறது. சிற்றரசர்கள் பலர் வற்புறுத்துவதற்காகவே வந்திருக்கிறார். பல விஷயங்களை குறித்து தம் கருத்தை தெரிவிக்க போகின்றார்கள். அவற்றுள் அருண்மொழிவர்மர் அரியணையேறும் விஷயமும் ஒன்று. அவற்றை விவாதிக்கும் போது மீண்டும் ஆதித்த கரிகாலர் கொலை நிகழ்ச்சியும் வராமற் போகுமா? வரட்டுமே, எந்த சிற்றரசாவது அருண்மொழிவர்மரை எதிர்க்கட்டும் சொல்கிறேன் என்று முழங்கையை உயர்த்தினான் இளைஞர். இளைஞர்கள் மனத்தை பெரிதும் கவர்ந்த அருண்மொழிவர்மர் வந்துவிட்டார் என்ற செய்தி சிற்றரசர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அருண்மொழி நேரே மன்னரிடம் சென்றார். மதுராந்தகர் அன்போடு வரவேற்று நலன் வினவினார். சதிகாரர்களை பற்றிய செய்தி ஏதாவது கிடைத்ததா என்று கேட்டார். அருள்மொழி எந்த சதிகாரர்களை போய் சந்தித்தார், என்னவென்று கூறுவார். அருள்மொழி பேசுவதற்குள் மதுராந்தகரே பேசினார்.
நாட்டில் இவ்வளவு வலுவாக பாண்டிய ஒற்றர்கள் நடமாடக்கூடும் என்று நான் எண்ணவில்லை. வந்தியத்தேவன் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் குழுவினரிடம் சிக்கிக் கொண்டான் என்றும், அவனை விடுவிக்க படைகள் தேவை என்றும் சங்கரதேவன் வந்து அவசரமாக தெரிவித்தான். உடனே படைகளை அனுப்பியுள்ளேன். அந்த வீர இளைஞன் தக்க சமயத்தில் வந்திராவிடில் படு மோசமாயிருக்கும். இவற்றிற்கெல்லாம் காளாமுகர் ஒருவர்தான் காரணம் என்று தெரிவித்தார்கள். எங்கு கண்டாலும் காளாமுகரை சிறை செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கின்றேன் என்றார். மதுராந்தகரின் கட்டளைப்படித்தான் நடந்தது. தஞ்சையை நோக்கி விரைந்து வந்த காளாமுகர் தஞ்சைக்கு மிக அருகே குதிரையை விட்டிறங்கி அதை தட்டிவிட்டார். அது ஒரு முறை நின்று இப்படியும் அப்படியும் திரும்பி பார்த்தது. பிறகு விரைந்து தஞ்சை நோக்கி ஓடியது. காளாமுகர் அருகே இருந்த குளத்தை நோக்கி சென்றார். அப்போது எங்கிருந்தோ பாய்ந்து வந்தனர் வீரர்கள்.
அதோ போகின்றார் காளாமுகர், பிடி பிடி என்றனர்.
காளாமுகர் திரும்பி பார்த்தார். ஒரு கணம் ஓடலாமா என்று நினைத்தார். பிறகு சற்று நின்று நிதானமாக தன்னை யாரும் கூப்பிடவில்லை என்ற மனப்பான்மையோடு மெல்ல நடந்தார். 3 வீரர்கள் காளாமுகரின் கரங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டனர்.
அகப்பட்டுக் கொண்டாயா? உன்னை எங்கெல்லாம் தேடுவது என்றான் வீரன் ஒருவன்.
எங்கெல்லாம் தேடினாய் தம்பி? நீ தேடுகிறாய் என்று தெரிந்திருந்தால் நானே உன் வீட்டிற்கு வந்திருப்பேனே. என் உயிருக்கு உயிரான நண்பரான காளாமுகர் ஒருவருக்கு இளம் வாலிபரின் ரத்தம் தேவையாம், உன்னை சிபாரிசு செய்திருப்பேன்
என்று கூறிக்கொண்டே அவர்கள் இருவரிடமிருந்து வெகு எளிதில் தன்னை விடுவித்துக் கொண்டு,
உங்களுக்கு வேறு வேலை ஒன்றும் இல்லையா, என்னை தேடுவானேன் என்று கூறி மெல்ல சிரித்தார்.
வீரர்களுள் ஒருவன் மீண்டும் தாவி பிடித்து, அவ்வளவு எளிதில் எங்களை ஏமாற்ற முடியாது, டேய் பிடித்து கட்டு, காளாமுகரை கண்டால் உடனே சிறை செய்யுமாறு கட்டளை என்றார். காளாமுகர் மீண்டும் நகைத்து,
சூரப்புலிகளே, காளாமுகர் என்றால் நான் ஒருவன் தானா? மன்னரை நான் நேற்று கூட சந்தித்தேனே, என்னை சிறையில் அடைக்க விரும்பினால் உடனே அவர் அடைத்திருப்பாரே என்றார்.
பொய் பொய் பொய், சுத்த பொய், மன்னரை சந்தித்தார் அம்மன்னரை. டேய் இழுத்து வந்து குதிரையில் ஏத்துங்கடா என்றான் வீரன் ஒருவன்.
டேய் வீரமுத்து, சோழ நாட்டில் இன்னும் கடுமை உணர்ச்சி மறையவில்லை என்பது உன்னை பார்த்தவுடன் தான் தெரிகிறது என்றார் காளாமுகர். வீரமுத்து என்ற வயதான அந்த வீரன் திடுக்கிட்டார். தன் பெயரை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று வியந்தான். வீரமுத்து, வேறு அவசர வேலைகள் எல்லாம் இருக்கோ, சீக்கிரமாய் போய் அரசரச்சாலையை ஒழுங்கு செய்யுங்கள். பலர் பேருக்கு அங்கே இடம் ஒதுக்க வேண்டும் என்றார் காளாமுகர். வீரமுத்து ஒரு கணம் திகைத்தான். பிறகு இதுவும் தப்பி போக ஒரு தந்திரம் என்று எண்ணி,
என் பெயரை சொல்லி ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து விட வேண்டாம். பயங்கர ஆசாமியான உங்களை விட்டுவிட மாட்டோம்
என்று கூறி மீண்டும் தாவி பிடித்துக் கொண்டார்கள். காளாமுகர் மீண்டும் மெல்ல நகைத்து, கடமை வீரர்கள் நீங்கள், உங்களை பாராட்டுகிறேன். வீணாக என்னிடம் நேரத்தை கழிப்பதை விட வேறு பயனுள்ள பணிகளை செய்யுங்கள். என்னை விட்டுவிட்டு செல்லுங்கள், எனக்கு தலைக்கு மேல் வேலை இருக்கிறது என்று கூறி அவர்களிடமிருந்து மிக எளிதில் விடுவித்துக் கொண்டு, இதோ பாருங்கள், நீங்கள் நினைப்பது போல் நான் பயங்கரவாதி அல்லன் என்று கூறி தன்னிடம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து காட்டினார். புலி சின்னம் பளபளவென்று மின்னியது. காவலர்கள் திடுக்கிட்டார்கள், மெல்ல பின்வாங்கினர். காளாமுகர் மேலும் அதை அவர்கள் முகத்துக்கு நேராக கொண்டு வந்தவுடன் அவர்கள் பேசாமல் தலை குனிந்தனர்.
தெரிகிறதா, இனி உங்கள் வேலையை பார்த்து போங்கள் என்றார்
வீரமுத்து மெல்லிய குரலில்.
மன்னரின் உத்தரவு அவ்வாறு இருக்கிறது என்றார்.
இந்த நாட்டிலே ஒரு காளாமுகர் தானா? காலம் சென்ற பெரிய பழுவேட்டரையர் கூட காளாமுகர் வேடம் அணிவார் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார். வீரமுத்து தலையை அசைத்தான். பிறகு தயக்கத்துடனேயே மற்றவரை அழைத்துக் கொண்டு துரும்பி சென்று விட்டார். வீரமுத்துவுக்கு மனம் சமாதானம் அடையவில்லை. மன்னரிடம் விரைந்து சென்றான் தகவலை தெரிவிக்க. அப்போது அருண்மொழியும் இருந்தார். வீரமுத்து நடந்த செய்தியை அரசரிடம் சொல்லவும் மன்னர் வியந்தார்.
முத்திரை மோதிரத்தை காட்டினாரா? காளாமுகரிடம் மோதிரமா? விசித்திரமா இருக்கிறதே, எப்படி அவர் அடையாள மோதிரத்தை கவர்ந்து வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் ஆட்டி படைக்கின்றாரா
என்று மன்னர் வேதனையோடு தெரிவித்தார். முக்கியமான ஒருவரிடம் தானே முத்திரை மோதிரம் இருக்கிறது, ஏதாவது காணாமல் போயிருக்கிறதா என்று கேட்டார் அருண்மொழி.
அப்படி ஒன்றும் தெரியவில்லை, இருந்தாலும் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறார். அவரை உடனே நான் பார்க்க வேண்டும் என்று கூறி தக்க காவலோடு அழைத்து வாருங்கள்
என்றார். அருண்மொழி ஏதோ சொல்ல வாயெடுத்தார். நிறுத்தி கொண்டு காவலர்கள் சென்றவுடன் மெல்ல புன்னகை புரிந்து, சோழ நாட்டு முத்திரை மோதிரம் தக்கவர்களிடம் தான் இருக்கும் என்று கூறினார். பிறகு மன்னரிடம் எழுந்து சென்று அவர் காதாரியை காளாமுகர் யார் என்பதை பற்றி கூறினார். மதுராந்தகருக்கு ஏற்பட்ட வியப்புக்கு அளவில்லை. அவர் ஏதோ கேட்க முற்பட்டவுடன் அருண்மொழி, எல்லாம் தக்க சமயத்தில் வெளிப்பட்டுவிடும் என்றார்.
ஆமாம், என் காதில் கூட விழுந்தது. ஆதித்தன் மரணம் சம்பந்தமாக மீண்டும் சிலர் பேச்சு எழுப்பப் போகின்றார்களாம். அப்போது காளாமுகர் வருவது மிக அவசியம்
என்றார் அரசர். அருண்மொழி மெல்ல நகைத்தார். யாரும் எழுப்பாவிட்டாலும் நான் அதை பற்றி வெள்ளிடை மலை போல் விளக்கி விடுவேன். உண்மை குற்றவாளி தண்டிக்கப்படாவிடில் வருங்கால சந்ததிகள் பழி கூற மாட்டார்களா என்றார். அருண்மொழி மன்னரிடம் மற்ற முக்கிய செய்திகளை பேசிவிட்டு வரும்போது பஞ்சவன் மாதேவி எதிரே வந்தாள். எதிர்பாராத விதமாக சந்தித்ததால் அவள் முகம் குங்குமம் போல சிமந்து விட்டது. தலையை குனிந்து கொண்டு சற்று ஒதுக்குப்புறமாக செல்ல முயன்றவளுக்கு அப்போதுதான் நந்திபுரத்துக்கு அவசரமாக அருண்மொழியை வருமாறு இளைய பிராட்டி கூறி சென்றது நினைவுக்கு வந்தது. அருண்மொழியோடு என்னென்னவோ பேச வேண்டும் என்று அவள் உள் இதயம் சொல்லியது. அருண்மொழி மெல்லிய புன்னகையோடு அவளை கடந்து சென்ற பிறகு பஞ்சவன் மாதேவி சற்று நின்றாள். ஏதோ ஒருவித குரல் அவளிடமிருந்து எழுந்தது. அவள் கூப்பிட்டாளா? இளவரசரின் கவனத்தை திருப்ப முயன்றாளா? அருண்மொழி திரும்பி பார்த்தார். பஞ்சவன் மாதேவி தயங்கியவாறு நின்று கொண்டே இருந்தாள். அவள் இளைய தந்தை இறந்த பிறகு அவளுடைய சுகதுக்கங்களை கேட்கவில்லை அல்லவா? அவள் சுகதுக்கங்களை கவனிக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் அவரிடம் இருக்கின்றது அல்லவா? தேவி, எனக்காக நிற்கின்றாயா என்று அருண்மொழி கேட்டார். சொல்ல வேண்டியவை ஆயிரம் ஆயிரம் உள்ளன. அவற்றை சொல்லத்தான் வரவில்லை, ஆனால் பேசாமல் இருக்க முடியுமா? இதய தாமரையின் மகரந்த தூளை எடுத்து அவரது கழலடியில் அர்ச்சிக்க வேண்டும் போல் இருந்தது. பூத்து குலுங்கும் காதல் மலரை தொடுத்து மாலையாக்கி அணிவிக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவள் சுயநலம் மிக்கவள் அல்லள். வானதி தேவிக்கு நந்திபுரத்தில் ஏற்பட்டிருக்கும் ஆபத்தான நிலைமையை இளவரசருக்கு தெரிவிக்காமல் இருந்துவிட்டால் பற்பல எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அவள் அப்படிப்பட்ட கொடியவள் அல்லள். தான் மட்டும் வாழ வேண்டும் எனும் குறுகிய நோக்குடையவள் அல்லள். இன்பவள்ளியை பற்றிய விஷயமாயிருந்திருந்தால் அவள் மனநிலை வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் வானதி தனக்கு முன்பே இளவரசரின் இதயத்தில் அமர்ந்தவள். அவளுக்கு துரோகம் செய்ய அவள் விரும்பவில்லை. இளைய பிராட்டி நந்திபுரத்திற்கு விரைந்திருப்பதை சொல்லாமல் இருந்துவிட்டால் அதைவிட பாவம் வேறென்ன இருக்கிறது?
இளைய பிராட்டி, இளைய பிராட்டியார்
என்று பஞ்சவன் மாதேவி பேச்சை தொடங்க அருண்மொழி புரிந்து கொண்டு, என்ன தேவி சொல்ல வருகின்றாய், சொல்லு, என்னிடம் பயமா என்று நெருங்கினார். பஞ்சவன் மாதேவியின் உடலில் அவள் அறியாமல் ஒருவித சிலிர்ப்பு ஏற்பட்டது. அவள் பாதங்கள் சற்றென பூமியில் பாவாமல் எங்கோ மேலே எழுவது போல் தோன்றின. இளவரசரும் அவள் கரங்களை பற்றி கொண்டு வான்வெளியில் உழவ அழைத்து போவது போன்ற உணர்ச்சி.
அவள் உடலில் ஒரு பாதி குளுமையாகவும் மறுபாதி வெப்பமாகவும் இருப்பது போன்ற உணர்வு தோன்றியது. பஞ்சவன் மாதேவி உடலை குலுக்கிக் கொண்டு தன் சுயநிலையை மறுகணம் உணர்ந்தாள். அவள் உடலை குலுக்கிக் கொண்ட போது அருண்மொழியின் கரங்கள் அவள் வளைக்கரங்களை விட்டு சற்று அகன்றிருக்க வேண்டும். பஞ்சவன் மாதேவி சற்று நகர்ந்து நின்று கொண்டு பேச தொடங்கினாள்.
பிரபு, இளவரசே, அரசே, அன்பி, இதில் எதை முதலில் குறிப்பிட்டு அழைக்க தொடங்கினாள் என்று அவளுக்கே நினைவில்லை.
நந்திபுரத்திலிருந்து இளைய பிராட்டிக்கு செய்தி வந்தது. அவசரமாசுவரமாக சென்றிருக்கின்றார்கள். வானதி தேவி திடீரென்று மயக்கமடைந்து விட்டாராம். தாங்கள் வந்தவுடன் விரைந்து வருமாறு கூறி சென்றார் என்றாள்.
இவ்வளவுதான் அவள் சொன்னது. இதை சொல்வதற்கு கல்ப கோடி காலமாகிவிட்டது போலும். ஏதோ புது வாழ்வு ஒன்று ஏற்பட்டுவிட்டது போலும். அவள் தன்னுள்ளேயே அனுபவித்துக் கொண்டாள். அந்த இனிய அனுபவமே எப்போதும் இருந்துவிடக் கூடாதா என்று நினைத்தாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.